வணக்கம் சல்மா அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
எப்படி ராஜாத்தி அப்படிங்கிற பெயரோடு இருந்த நீங்கள் ருக்கையாவா மாறி அப்புறமா இப்போ சல்மா, எப்படி இந்த பெயர் மாறுச்சு அப்படிங்கிற கதையை சொல்லுங்களேன்.
முதல்ல என்னோட அப்பா அம்மா, நான் பிறந்தப்போ எனக்கு பெண் குழந்தைன்றதுனால அப்பாவுக்கு என் மேலே ஒரு எனக்கு விருப்பம் இல்லை, பிடிக்காத ஒரு குழந்தை. அதனால் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு வந்துட்டாருங்க. அப்போ என்ன, அங்கேயே வச்சு புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன ரொம்ப செலிப்ரேட் பண்ணணுன்றக்காக ராஜாத்தி. முஸ்லீம்ஸில் அந்த பேர் வைக்க மாட்டாங்க, தமிழ் பேர் தான். ராஜாத்தின்னு கூப்பிட ஆரம்பித்து அதே பேராக வச்சு என்னை கொண்டாடினது காரணமாக இருக்கலாம் அந்த பேர் வந்தது. அப்புறம் பார்த்தா என்னோடய மாமியாருக்கு அந்த பேர் பிடிக்கலை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இது ஒரு ஹிந்து பேர் என்ன வச்சுருக்கேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது. அப்புறம் அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அந்த ரேஷன் கார்டு வரும் இல்லையா, அப்போது மகனோட வைஃப்னு எனக்கு ஒரு முஸ்லீம் பேர் அவங்களா கொடுத்து சேர்த்து விட்டாங்க, ரொக்கையான்ற பேரை. ஓட்டர் ஐடிக்கும் அந்த பேரே வந்தது. நான் எழுதுறதுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பித்தப்போ யாருக்கும் தெரியாமல் எழுதணும், ராஜாத்தின்ற பேரில் எழுதுனா பிரச்சனை வருதுன்னு சல்மான்ற பேரில் எழுத ஆரம்பித்தேன். மூணு பேர் ஆயிடுச்சு அது.
உங்கள் எழுத்தை வாசிக்கும் போது ஒரு இடத்துல நீங்கள் குறிப்பிடுறீங்க, கவிதை எழுதுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு. உங்களை பொறுத்தளவில் கவிதை எழுதுறதுக்கு என்ன காரணம்?
ரெண்டு விதமான காரணம். அப்போது நான் எழுதின காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு தனிமை சூழ்ந்த ஒரு காலகட்டம். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப தனிமையாக நான் ஃபீல் பண்ண ஒரு காலகட்டம். அந்த லோன்லினஸ்ஸை வந்து எப்படி, அந்த வெற்றிடத்தை வந்து நான் எப்படி நிரப்புறது அப்படிங்கிறப்போ நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உருவாச்சு. எழுத்தின் மூலமாக என்னுடைய இருப்பை வந்து நான் தக்க வைக்கிறது, அந்த லோன்லினஸ்ஸை வந்துட்டு இல்லாமல் ஆக்கிறது, என்னுடைய தனிமையை வந்து அந்த கவிதைக்குள்ளே இடம்பெயர்க்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் எனக்குள்ள நிறைய விமர்சனங்கள் இந்த சொசைட்டியை பற்றி இருந்தது, கோபங்கள் இருந்தது, அதெல்லாம் வந்து எழுத்தின் மூலமாக பதிவு செய்கிறது, அதுவும் ஒரு காலகட்டம். ரெண்டும் சேர்ந்து தான் என்னுடைய கவிதைக்குள்ளே வந்தது. வந்துட்டு என்னுடைய தனிமைக்கான ஒரு போக்கிடமாகவும் நான் அதை பார்த்தேன், இன்னொன்று வந்து என்னுடைய விமர்சனங்களில் பதிவு செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் அது என்னுடைய கவிதைகள் இருந்தது. அதான்
இப்போ நவீன தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக கவிதை உலகில் நீங்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஆளுமை, குறிப்பிடத்தகுந்த இலக்கியவாதி. அதையும் தாண்டி இந்த சமூகத்தில் குறிப்பாக வந்து இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் ஒரு குறியீடாக பார்க்கப்படுறீங்க. இந்த மாற்றம் வந்து இவங்க மாதிரியான ஆட்களால் வர முடியும் அல்லது இவர்கள் மாதிரி பிறர் மாற வேண்டும்ங்கிற மாதிரியான ஒரு குறியீடாக தெரியுறீங்க, அதை பற்றிய உங்கள் எண்ணம் என்ன?
இல்லை, அது குறியீடு மாற்றத்துக்கான ஒரு தேவை இருக்குது அப்படின்னு யாரும் நம்பவே இல்லையே. யாருமே இந்த சமூகம் மாறணும் அப்படிங்கிற நம்பிக்கையே அவங்கள்ட்ட இல்லை. அப்போ வந்து அவங்க அதை குறியீடாக என்னுடைய படிப்புகளை பார்க்குறாங்க. மாற்றம் நமக்கு தேவை, நம்ம இன்னும் விமர்சனத்துக்கோ அல்லது மாற்றத்தை பற்றியோ யோசிக்கக்கூடிய நிலையில் அந்த சமூகத்தில் பல பேர் இல்லை. அதனால் அப்படி யோசிக்கிறதில்ல. எனக்கு நிறைய விமர்சனங்கள் என் மேலே வர ஆரம்பிச்சுது. என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து இதுவரைக்கும் பெண்கள் பேசாத ஒரு பகுதியையோ பேசாத விஷயங்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய சமூகம் பற்றி வெளிப்படையான ஒரு விஷயங்கள் எழுதுறேன் இல்லையா, பல விஷயங்கள் வெளிப்படையாக எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் யாரும் எழுதாத பகுதிகளை நான் பதிவு செய்கிறேன். அப்போ விமர்சனங்களுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்புகள் இருக்குது. என்ன, யாருக்கும் அவ்வளோவா ரசிக்கவும் முடியாது, பிடிக்கவும் பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் குறித்த விஷயத்தை யோசிக்கவே மாட்டாங்க.
ஆனால் நீங்கள் அப்படி சொன்னால் கூட இப்போ உலக ரீதியில், சர்வதேச ரீதியில் பார்த்தீங்கன்னா செய்திகளை அடிபடுற விஷயம் வந்து இஸ்லாமிய தீவிரவாதம்ங்கிற கான்செப்ட், அதாவது அப்படியான ஒரு கொள்கை கருத்தாக்கம் வந்து பரவலாக வந்து ஒரு எதிர்மறையாக பார்க்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் சல்மா மாதிரி ஒரு திறந்த ஒரு மனநிலையோட உலகத்தையும் சமூகத்தையும் அல்லது ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிற ஒரு குறியீடாக பல சல்மாக்கள் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தேவை இருக்கிற மாதிரி படலை உங்களுக்கும்?
அதாவது சல்மா யாரு, அவங்களுக்கு வந்து சல்மா வந்து விருப்பமான ஒரு ஆள் கிடையாது இல்லையா. அதாவது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களாம் நம்பி இந்த மாற்றம் வேணும்னு விரும்பினா மட்டும்தான் அந்த மாற்றத்தை நோக்கி அவங்க நகர முடியும். அவங்க நான் சரியில்லாத ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்கன்னா அந்த மாற்றத்தை நோக்கி அவங்க போகிறது நகர்றது அவ்வளவு எளிதான விஷயமா நான் நினைக்கல. எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், என்னுடைய படைப்புகளுக்கு கிடைச்ச வரவேற்பு, இதெல்லாம் பார்த்தா அது ஒரு பொதுவான ஒரு பொதுமன நிலையில் எனக்கு என்னுடைய படைப்புகளுக்கு ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்யுது. தேவைங்கிறது மற்றவர்கள் உணர்ந்து தான் இருக்காங்க, வந்து என்னுடைய சமூகம் சார்ந்தவர்கள் தவிர்த்து.
இப்போ இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தளவில் நீங்கள் முன்வைக்கின்ற மாற்றம் அல்லது ஒரு கருத்தாக்கத்தை பலர் புறந்தள்ளினாலும் அல்லது அவங்களுக்கு பிடிக்காமல் போனால் கூட, சர்வதேச அரங்கில் அல்லது அரசியல் ரீதியாக பார்க்க போனால் பல சல்மாக்கள் இன்றைய தேவை, அது காலத்தின் கட்டாயம், அப்படிப்படலையா?
அந்த பொலிட்டிக்கல் இதை நம்ம யோசிக்க தான் வேணும். ஏன்னா ஒன்று வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது இன்றைக்கு வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் பார்வை, இந்த உலகளாவிய பார்வை, அது வந்து ஆரோக்கியமான ஒன்று இல்லை. அப்போ அதனுடைய ஒரு பிரதிநிதியாக அதில் வந்து நான் வந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை அவங்க வந்து முன்னெடுத்துக்கிட்டு என்னை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது இஸ்லாமிய சமூகத்தை விமர்சிக்கிறதுடைய இன்னொரு பகுதி, அப்படி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்திய பெண்கள், இந்திய பெண்களே துன்பத்தில் இருக்காங்க, இந்திய பெண்கள் வந்து இந்தியாவில் பெண்கள் வாழ்கிறதுக்கான ஒரு இடம் கிடையாது, இந்த மாதிரியான ஒரு விவாதங்களும் நம்பிக்கைகளும் சமீப காலங்களில் உருவாகி இருக்கு. இந்திய பெண் அப்படிங்கிற ஒரு அடையாளம், இஸ்லாமிய பெண்கிற ரெண்டு அடையாளம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த பெரன்பே ஃபெஸ்டிவலில் நான் பேசுகிறப்ப என்ன சொன்னேன்னா, நீங்கள் இந்திய பெண்களுக்குன்னு நீங்கள் இந்த விஷயத்தை தனிமைப்படுத்தக்கூடாது, இது பொதுமைப்படுத்துங்க. இந்திய பெண்கள், உலகளாவிய பெண்கள் பிரச்சனைகள் தான் இந்திய பெண்கள்கிட்டையும் இருக்குது, இந்த பெண்களுக்கும் இருக்குது. அமெரிக்காவில் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்களால் அடி வாங்குறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது. இந்த அந்த நாட்டில் ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், ஜெர்மனி, நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் இந்திய பெண்கள், இந்திய பெண்கள் மட்டும் பேசாதீங்கன்னா நான் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த பிரபல இலக்கியவாதி கவிஞர் சல்மா அவர்கள். இப்போ உங்களை பற்றி எடுக்கப்பட்டிருக்கிற சல்மா அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி, ஆவணப்படம், உலக பிரபலமான டாக்குமெண்ட்ரியில் அது ஒன்றா மாறி இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த டாக்குமெண்ட்ரியில் கூட நீங்கள் ஒரு இஸ்லாமிய பெண், இவ்வளவு திறந்த சிந்தனையோடு சிந்திக்கிறாங்க, கவிதை எழுதுகிறாங்க, இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பிரபலமான ஆளுமை, பெண்ணியவாதி அப்படின்னு தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க இல்லையா?
அது அப்படி தான் சில பேர் சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தோணலை. பெண்கள் முழுக்க அதில் இம்ப்ரெஸ் ஆனாங்க. நான் அந்த படம் பார்க்குறப்போலாம் கூட, ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்போலாம் நிறைய பெண்கள் தான் அதை இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க, எமோஷனல் ஆகிருக்காங்க. அதை எனக்கு வந்து உலகளாவிய பெண்களில் தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு கரு அதுக்குள்ளே இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த படத்துலேயும் இஸ்லாமிய சமூகம்னு அவங்க காட்ட முயற்சி செஞ்சுருந்தாலும் கூட அதையும் தாண்டி இது வந்து பெண்கள் இஷ்யூவாக அந்த படம் மாதிரி இருக்கு வந்து, அதனால தான் அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது.
இப்போ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்கள்ட்டேருந்து நல்ல மாறுபட்ட சிந்தனைகள் வரும்போது, அல்லது முற்போக்கு சிந்தனைகள் வரும்போது, அல்லது லிபரல் வேல்யூஸ்ன்னு சொல்கிற ஒரு மேற்கத்திய சிந்தனை தழுவிய கருத்தாக்கம் வரும்போது, அது தஸ்லிமா நசரினாக இருக்கட்டும், சல்மான் ருஷ்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட, ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து இஸ்லாமிய சமூகம் வெளிப்படுத்துறது காலங்காலமாக நடந்துகிட்டு வருது. உங்களுக்கும் கூட அப்படியான ஒரு எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருந்தது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையை எதிர்க்கின்ற சமூகமாகவா இஸ்லாமிய சமூகம் இப்போது இருந்து கொண்டுள்ளது, அப்படியா?
ஆமாம், அவங்க இன்னும் தங்களை மூடுன்ற ஒரு சமூகமாக வச்சுக்கிறதுல தான் தயாராக இருக்காங்க. அது அது சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதை அவங்க அதை நம்பணும், அதை தான் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சமூகத்துக்கு வெளியில் இருக்கோம், சமூகத்துக்குள்ளே இருந்துட்டு வேறு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறோங்கிறத அவங்களால ஏற்றுக்கிற முடியலை தான். அவங்க இன்னும் தங்களை மூடுன்ற ஒரு சமூகமாக தான் வச்சுருக்காங்க, இன்னும் அதை நம்புகிறாங்க. இன்றைக்கி உலகளாவே ஒரு த்ரெட்டன் அவங்க மேலே, ஒரு பயங்கரவாதிகள்ங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வேறு உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க இன்னும் தங்களை சுருக்கிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நடந்துக்கிட்டே தான் இருக்கு.
இப்போ ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் வந்து அவங்கள படிக்க அனுப்ப மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு நடந்த அவலம், அந்த கொடுமை வந்து அதுதான், உங்களை வந்து படிக்க அனுப்பலை. ஆனால் இப்போ வந்து நிறைய இஸ்லாமிய கல்லூரிகளை திறந்துருக்குறாங்க, என்ஜினியரிங் கல்லூரி இருக்குது, அதில் நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? அது ஒரு பெரிய மாற்றம் மாதிரி படலையா உங்களுக்கு?
இல்லை, நகரத்தில் நிலைமை மாறி இருக்கு, கல்வி குறித்த ஒரு பார்வை மாறி இருக்கு. நகரம் சார்ந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் கிராமங்கள் தான் இன்னும் தங்களுடைய இடத்த விட்டு இன்னும் வெளியில் பெருசாக வரலை, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அது நடக்கும்னு நினைக்கிறேன், வரலை.
சல்மா என்கிற ஆளுமையை பற்றி நினைக்கும் போது ஒரு நெருடலான அம்சம் ஒன்று இருக்கு. அதாவது எப்படி வந்து நீங்க திமுக அப்படிங்கிற ஒரு திராவிட இயக்கத்துல ஒரு கட்சியில இணைந்து செயல்பட முடியுது. அதாவது தமிழ்நாட்டின் சீரழிவுக்கெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பின்னணியில் எப்படி வந்து உங்களால் ஒரு அரசியல் கட்சியோடு இணைந்து செயல்பட முடியுது, புரியவே இல்லை.
இல்லை, திராவிட இயக்கங்கள் மூலமாக தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து மற்ற வட மாநிலங்களோட பெரிய ஒரு மறுமலர்ச்சியோ ப்ரோக்ரஸிவோ அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து 1000 times பெட்டர் தென் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். முக்கியமான காரணம் வந்து இதுதான், இந்த திராவிட இயக்கங்கள் அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் பெண்களுக்கான அல்லது ஜாதி சார்ந்து அல்லது ப்ரோக்ரஸிவான பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதில் பலரும் இன்னைக்கு அவேர்னஸோட பெரியாருடைய சிந்தனைகளை தாங்கி தான் பல விஷயங்கள் நடந்திருக்கு, சமூக மாற்றத்தையே நடத்தியிருக்கோம். அதை நம்ம யாரும் மறக்க முடியாது, அவங்க ஒன்றும் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு எழுத்தாளராக கௌரவப்படுத்துகிற மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர், கலைஞர். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் எனக்கு அந்த இடத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு பெரிய ரெஸ்பெக்டும் இருக்கு அதுக்குள்ள.
சல்மா அப்படிங்கிறவங்க ஒரு இலக்கியவாதி, ஒரு அரசியல்வாதி, என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்துகிற ஒரு இயக்குனர், இப்படி இப்படி பல பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன?
இல்லை, பெரிய சவால் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் வந்து ஒரு எழுத்தாளராக வந்துட்டு நம்ம எழுத்துக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஒன்று வந்து எழுத்தாளருக்கு வந்துட்டு எழுதக்கூடாது, அதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில தடைகள் உருவாக்கப்பட்டிருக்கு சமீப காலங்களில். அது வந்து என்னுடைய ரைட்டிங் ஸ்கில்லில் ஒரு பெரிய ஒரு தடையை தான் உருவாக்குது, மனத்தடையை. நான் என்ன எழுதினாலும் ஒரு யோசித்து இது செய்யணுமா இதை செய்யக்கூடாதாங்கிற ஒரு இது, அது ஒரு சவால் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய அளவுலேயே எழுத்தாளர்களுடைய சிந்தனையில் ஒரு இதை உருவாக்கியிருக்கு. அரசியலில் நம்ம எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய சாதாரணமான விஷயங்கள் தான் அது, ஒரு பெருசாக நம்ம எனக்கு மட்டும்தானு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம். பெண்களுக்கு இன்னும் கூடுதலாக சில சவால்கள் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் பொறுமையோடு அதை சகிச்சு போகிற இடத்துல சகிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரைட்டருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நினச்சதை எழுத முடியாத ஒரு சூழல், சவால் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே. என்னுடைய சமீபத்திய நாவல் ஜூனில் வந்ததில் கூட நிறைய எடிட் பண்ணேன், முதல் நாவலில் ரொம்ப ஓப்பனாக எழுத முடிஞ்சது, ரெண்டாவது நாவலில் பண்ண முடியலை. இப்போ சூழல் ரொம்ப சவாலானதாக மாறியிருக்கு.
அடுத்து தமிழ்நாட்டில் இலக்கியவாதிகள் அல்லது கவிதை எழுதுகின்ற ஆளுமைகள் மீது உங்களோட சேர்த்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் எப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பாலியல் தொடர்பான வார்த்தைகளை அல்லது பெண்கள் தொடர்பான பாலியல் உறுப்புகளின் வார்த்தைகளை வந்து கவிதைகளில் எழுத்துக்களில் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, அது வேணும்னே திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, என்ன சொல்கிறீங்க?
இல்லை இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ ஔவையார்லேருந்து நீங்கள் சொல்லணும், ஔவையார் காரைக்கிழமையாரெலாம் சொல்லாத நாங்கள் சொல்லலை, அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க, காக்கை பாடினியார் எல்லாருமே. இடையில ஒரு பிரேக் வந்தது, இப்போ திரும்ப நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வளைந்து ஒரு விஷயத்த சொல்கிறப்போ அது அந்த அது கவிதையாக உருவாகாது, அந்த கவிதையானக்கான அனுபவம் வந்து ஒரு வாசகன்கிட்ட உண்டாக்காது. அப்படி எழுதப்படக்கூடிய ஒரு கவிதை, அப்படி எழுதின கவிதை ஒரு அதிர்ச்சிக்காக எழுதின கவிதை தோற்று போயிடும். அது காரியத்தோட அது தேவையான விஷயத்த அது அந்த கவி விஷயத்தையோ கருவையோ அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்லப்படும் பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு அந்த கவிதை நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பல கவிதைகள் அப்படி தான் நடந்திருக்கு. சில கவிதைகள் சில பேர் எழுதுனது தோத்துதுன்னா அதுக்கு காரணமும் அது பப்ளிசிட்டிக்கு உள்ள அந்த வார்த்தைகளை மட்டுமே கொண்டு வர்ற கவிதைகள் கவிஞர்கள் இருக்காங்க, அது கவிதைன்னு பேசப்பட போகிறதில்லை.
மிக்க நன்றி சல்மா, உங்களுக்கு இந்த கூட்ட பரபரப்புலையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களது பயணம் சிறப்பாக அமையட்டும், நிச்சயம் தொடர்பில் இருப்போம். ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேயர்களை சந்திக்கிறதுல. நன்றி.